சிறுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட சட்ட பணிகள் ஆணையம் செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதி மாண்பமை இ ராஜேந்திர கண்ணன் அவர்கள் சமரச தீர்வுக்கான சட்ட விழிப்புணர்வு பற்றி பல தகவல்களை நம்முடன் வழங்க இருக்கின்றார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ட்டுட்டானா காவல்துறைக்கு போகிறாங்க. அதை தாண்டி இன்னொரு இடம் இருக்குது, மக்களுக்காகவே நீதி வழங்கக்கூடிய இடம், அதாவது நீதிமன்றம். அங்கே வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இந்த வழக்குகள் தொடர்ந்து காலங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இதை ஒரு சுமூகமான முறையிலையும் வழக்குகள் வந்து தீர்வு கண்டு நமக்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படிங்கிற வகையில் இருக்குது அப்படின்னா, இதை பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் சொல்லுங்கள் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இ ராஜேந்திர கண்ணன், மூத்த சிவில் நீதிபதி மற்றும் செயலாளர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் புதுக்கோட்டை. இதே அமைப்பில் செயல்பட்டு வரும் மாவட்ட சமரச மையத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறேன். இன்றைய தினம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மாண்புமிகு முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதியும் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய தலைவரும் புதுக்கோட்டை மாவட்ட சமரச மையத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமாகிய மாண்புமிகு ஐயா திரு கே பூரண ஜெயா ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சார், நீங்கள் ரொம்ப தெளிவான கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீங்க, அதுக்கான பதிலை நான் இப்போ சொல்லிடுறேன். நீதிமன்றம் என்றாலே அதன் செயல்பாடுகளை எவ்வாறெல்லாம் அமைய வேண்டும் என்பதற்கு உரிமை வழக்குகளாக இருக்கும் பட்சத்தில் உரிமையியல் விசாரணை நடைமுறை சட்டமும், குற்ற வழக்குகளாக இருக்கும் பட்சத்தில் குற்ற விசாரணை நடைமுறை சட்டமும் சிறப்பாக நம் நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை நடைமுறை சட்டங்களின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் ஒரு வழக்கின் துவக்க புள்ளி முதல் இறுதி புள்ளி வரை, அதாவது வழக்கு தாக்கல் செய்த நாள் முதல் தீர்ப்புரை பகரப்படும் நாள் வரையிலும், நிறைவேறுதல் நடவடிக்கை செய்து முடிக்கப்படும் நாள் வரையிலும் நீதிமன்றத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் அமைந்திருக்கிறது. இந்திய சாட்சிய சட்டப்படி பதிவு செய்யப்படும் சாட்சியங்களின் அடிப்படையில் அவற்றின் தகுதியை தீர்மானித்து நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை பகிர்ந்து வருகின்றன. இந்த அடிப்படையில் சாட்சிய சட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் ஏற்கனவே என்னிடம் கேட்டதைப் போல நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தால் அதை விசாரணை நடைமுறை சட்டப்படி விசாரணை நடத்தி சாட்சியங்கள் சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களை ஆய்வு செய்து சட்டத்தின் கோட்பாடுகளுக்கு ஏற்ப தீர்ப்புரை பகரப்படுவதுதான் ஒரு நீதிமுறை பரிபாலத்தினுடைய துவக்க புள்ளியிலிருந்து இறுதி புள்ளியாக அமைந்திருக்கிறது. ஆனால் இதற்கும் ஒரு விதிவிலக்கு அமைந்திருக்கிறது. அது என்னவென்றால், சமரச தீர்வு முறையில் வழக்குகளை தீர்வு காணுதல். இதனை மாற்றுமுறை தீர்வு என்றும் சொல்வார்கள், அதாவது ஆங்கிலத்தில் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட்ஸ் ரெசல்யூஷன் என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது.
சார், இப்போ இந்த சமரசமான ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதற்கான சட்டத்திட்டங்கள் அது வழிமுறைகள் என்ன சார் இருக்குது?
அழகாக கேட்டீங்க. உரிமையல் விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு 89 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மாற்றுமுறை தீர்வுகள் மூலமாக வழக்குகளை தீர்மானிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அவைகள் ஆர்பிட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நடுவர் ஒத்துசைவு முறையில் தீர்வு, கன்சிலியேஷன் என்று சொல்லக்கூடிய இணக்க முறையில் தீர்வு, ஜுடிஷியல் செட்டில்மெண்ட் பை லோக் அதாலத் என்று சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றம் மூலமாக நீதிமுறையில் தீர்வு காணுதல், மற்றும் மீடியேஷன் சமரச தீர்வு என வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4 முறையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகள் நிலுவையில் உள்ள போதும் அவை நிறைவுற்ற பின்பு நிறைவேறுதல் நடவடிக்கை, அதாவது எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்லக்கூடிய நடவடிக்கையின் போதும் வழக்குகளை தரப்பினர்கள் நீதிமுறையில் தீர்வு காணாமல், அதாவது சட்ட நடைமுறைகளை பின்பற்றி நுட்பமாக தீர்வு காணாமல் தரப்பினர்கள் தங்களது விருப்பத்திற்கு ஏற்றவாறு தங்களது பிரச்சனைகளை சமரசமாகவும் நடுவர் ஒத்திசைவின் மூலமாகவும் இணக்க தீர்வின் மூலமாகவும் மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாகவும் தீர்வு காண முடியும். இதைத்தான் நான் முன்னரே குறிப்பிட்டபடி ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட்ஸ் ரெசல்யூஷன், மாற்றுமுறை தீர்வு என்று சட்டம் சொல்கிறது. இந்த விஷயத்தில் முன்னரே குறிப்பிட்டதைப் போல ட்ரையல் என்று சொல்லக்கூடிய நீளமான சாட்சிய விசாரணை கிடையாது. எந்தவிதமான சம்பிரதாயங்களும் அதிகமாக பின்பற்றப்படுவது கிடையாது. எளிமையான முறையில் வழக்கின் தரப்பினர்கள் அவர்கள் என்ன விதமாக அந்த தாவாவை அல்லது பிரச்சனையை அல்லது வழக்கினை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் விரும்பிய விதத்தில் தீர்வு காண்பதற்குத்தான் இந்த நடைமுறை வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது.
சார், இப்போ நீங்கள் சொன்ன தகவலில் சமரச தீர்வு அப்படிங்கிறத, அதை பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் சொல்லுங்கள் சார்.
இந்த சமரச தீர்வு என்பது வந்து நீதிமன்ற வழக்கு விசாரணையைப் போல இதுவும் ஒரு அமைப்பு ரீதியிலான ஒரு தீர்வு நடைமுறையாக தற்போது பரிணாமம் பெற்றிருக்கிறது. அதாவது மாநில அளவில் சமரச தீர்வு மையம் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல் மாவட்ட அளவில் மாவட்ட சமரச மையம் என்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன் தலைவராக ஒருங்கிணைப்பாளராக மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களும், ஒருங்கிணைப்பாளராக சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய செயலாளரும் மூத்த சிவில் நீதிபதியும் இந்த பொறுப்பினை வகிக்கிறார்கள். இதில் நீண்ட நெடிய பயிற்சி அளிக்கப்பட்டு நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட மூத்த வழக்கறிஞர்கள் சமரச தீர்வர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் துவக்கத்தில் 8 மூத்த வழக்கறிஞர்கள் சமரச தீர்வர்களாகவும், அவர்களுக்கு உதவி புரியும் பொருட்டு இணை சமரச தீர்வர்களாக 12 வழக்கறிஞர்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர். 1/4/2024 முதல் மேற்குறிப்பிட்ட 20 சமரச தீர்வர்களுமே தனித்த முறையில் சமரச தீர்வு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு தனிச்சிறப்பு.
சார், இப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் புதுக்கோட்டையில் மாவட்ட சமரச மையம் மட்டும்தான் இருக்கா, இல்லை இப்போ தாலுக்கா வாரியாக எதுவும் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
நிச்சயமாக துவக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்ட சமரச தீர்வு மையம் மட்டும்தான் அமையப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு நமது மாவட்டத்தில் ஆலங்குடி, அறந்தாங்கி, இழுப்பூர், கீரனூர், பொன்னமராவதி மற்றும் திருமயம் ஆகிய உப சமரச தீர்வு மையங்களும், மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மைய மாண்புமிகு நீதியரசர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மேற்குறிப்பிட்ட இடங்களில் உள்ள நீதிமன்றங்களில் உள்ள அனைத்து விதமான வழக்குகளும் சமரச தீர்விற்கென அந்த நீதிமன்றங்களால் பரிந்துரை செய்யப்படும் பட்சத்தில் அந்த வழக்குகளை அங்குள்ள சமரச தீர்வர்களே அந்த இடத்தில் வைத்தே சமரச பேச்சுவார்த்தை மூலம் பேசி தீர்வு கண்டு வருகிறார்கள். இதன் மூலம் பொதுமக்கள் மாவட்டம் முழுவதிலும் இருந்து புதுக்கோட்டையில் அமைந்திருக்கும் மாவட்ட சமரச தீர்வு மையத்திற்குத்தான் வந்து தங்களது வழக்குகளை தீர்வு காண வேண்டும் என்ற நிலை மாற்றப்பட்டு தங்களது இடத்திலேயே அந்த வழக்குகளை சமரச முறையில் தீர்வு காண வழிவகை செய்யப்பட்டு எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பு சலுகையாகும்.
சார், இப்போது வழக்கு தொடுத்தவங்க இப்போ சமரச தீர்வுக்கான வகையில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த செலவின தொகை அதுக்கான வகையில் அவங்க வந்து வழக்கு தொடுத்தவர் கொடுக்கணுமா, இல்லை வழக்கு எது தரப்பில் உள்ளவங்க கொடுக்கணுமா, இதற்கான செலவினங்கள் வகையிலையும் யார் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த சமரச தீர்வர்களுக்குரிய ஹானோரோரியம், அதாவது ஊக்கத்தொகை என்று அது சொல்லப்படுகிறது, அது சம்பளம் அல்ல. அதை பொறுத்தவரையில் வழக்கினை சமரசமாக தீர்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் தரப்பினர்கள் செலுத்த வேண்டும் என்ற நிலை முன்பு இருந்தது. தற்போது அந்த நிலை மாற்றப்பட்டு சமரச தீர்வர்களுக்குரிய அந்த ஊக்கத்தொகையினை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மைய இயக்ககம் இந்த தொகைகளை சமரச தீர்வர்களுக்கு வழங்கி வருகிறது. எனவே சமரச தீர்வர்களுக்குரிய அந்த ஊக்கத்தொகையை வழக்கின் தரப்பினர்கள்தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாய நிலை இங்கு கிடையாது. வழக்கின் தரப்பினர்களை பொறுத்தவரையில் இது இலவசமாக தீர்வு காணுவதற்கு இந்த வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது.
சார், இப்போது வழக்குகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில பொதுமக்களுக்கு பயன்படும் விதமாக இந்த சமரச தீர்வுன்னு வந்திருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அதில் காலங்கள் நிர்ணயம் இல்லாமல் அதற்கான விசாரணை காலங்கள் ஓடிக்கிட்டது போல், இப்போ இந்த சமரச தீர்வுக்கான வகையிலையும் அதற்கான எடுத்துக்கக்கூடிய காலங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
சிறப்பான கேள்வி. நீதிமன்றம் என்றாலே வழக்குகள் வந்து பல்வேறு நுட்ப காரணங்களுக்காகவும் தரப்பினர்களின் நடவடிக்கையின் காரணமாகவும் அடுத்தடுத்து இழுத்துக்கொண்டே செல்லக்கூடிய நிலை இருப்பது உண்மைதான். ஆனால் சமரச தீர்வினை பொறுத்தவரையில் 60 நாட்களுக்குள்ளாக சமரச தீர்வு நடவடிக்கை பேசி முடிக்கப்பட வேண்டும். வழக்கின் தரப்பினர்கள் அனைவரையும் அழைத்து சமரச தீர்வர்கள் சமரச பேச்சுவார்த்தையை நடத்தி முடிப்பார்கள். இதில் தீர்வு எட்டப்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் இந்த வழக்கு தீர்வு காணப்படவில்லை என்ற அறிக்கையோடு எந்த நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கு சமரச தீர்விற்காக பரிந்துரைக்கப்பட்டதோ அந்த நீதிமன்றத்திற்கே திரும்ப அனுப்பப்படும். ஏதோ சில காரணங்களுக்காக வழக்கின் தரப்பினர்கள் வேலை சார்ந்தோ அல்லது வேறு விதத்திலோ வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ சென்று விட்டால் அவர்கள் சமரச நடவடிக்கையில் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் அந்த வழக்குகளை பொறுத்தவரையில் சமரச நடவடிக்கை துவங்கப்படவில்லை என்ற அறிக்கையுடன் அது மீண்டும் நான் மேற்குறிப்பிட்ட 60 நாட்கள் கால வரம்பிற்குள்ளாகவே அனுப்பிய நீதிமன்றத்திற்கே மீண்டும் திருப்பி அளிக்கப்படும். சமரசத்திற்கு வாய்ப்பே இல்லை என்றாலும் அந்த விபரத்தையும் அறிக்கையாக சமர்ப்பித்து எந்த நீதிமன்றம் அந்த வழக்கினை சமரச தீர்விற்கு அனுப்பியதோ அதே நீதிமன்றத்திற்கு மீண்டும் காலதாமதமின்றி உடனுக்குடன் அனுப்பி வைக்கப்படுகிறது. எனவே நீதிமன்றங்களில் கால வரம்பு நீடித்து கொண்டே செல்வதைப் போல சமரச தீர்வில் அது போன்ற கால நீடிப்பு நடவடிக்கைகள் இருப்பது கிடையாது. இது ஒரு துரிதமான நடவடிக்கை ஆகும்.
சார், இப்போது வழக்கு தொடுக்கக்கூடியவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கான நீதிமன்ற கட்டணம் அப்படிங்கிற வகையில் கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இந்த சமரச தீர்வு கொண்டு வர உள்ள காலகட்டத்தில் இதற்கும் ஏதேனும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
சமரச தீர்விற்கென்று தனியாக நீதிமன்ற கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படுவது கிடையாது, அதற்கான தேவையும் கிடையாது. சரியான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இந்த மாற்றுமுறை தீர்வு என்ற அடிப்படையில் தீர்வு காணப்படும் வழக்குகளை பொறுத்தவரையில் வழக்கின் தரப்பினர்களுக்கிடையே சமரசமாக வழக்கு முடிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் நீதிமன்றத்தில் செலுத்தியிருந்த அந்த நீதிமன்ற முத்திரை கட்டணமானது அவர்களுக்கே முழுமையாக திருப்பி செலுத்தப்பட்டு விடும். அதாவது வழக்கு தொடுத்தவரை வாதி என்று சொல்வார்கள். வாதிக்கு அவர் செலுத்திய நீதிமன்ற கட்டணம் முழுமையாக எவ்வித பிடித்தமுமின்றி அவரிடம் திரும்ப செலுத்தப்படுகிறது என்பது இந்த சமரச தீர்வு முறையினுடைய முக்கியமான சிறப்பம்சமாகும். பொதுவாக உரிமை சார்ந்த வழக்குகளை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்ற கட்டணமாக நிர்ணயித்திருப்பார்கள். ஆனால் மணி கிளைம் என்று சொல்லக்கூடிய பண மீட்பு பரிகாரம் கோரும் வழக்கு நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் ₹100 to ₹300 என்ற அடிப்படையில் நீதிமன்ற கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் அதுபோன்று கோரிக்கை கேட்டு தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை பொறுத்தவரையில் மிக பெரிய அளவிலான நீதிமன்ற கட்டணம் வழக்கின் தரப்பினர்களுக்கே, அதாவது வாதிக்கே திரும்ப செலுத்தப்படுவது அவரை பொறுத்தவரையில் பண மீட்பு என்று கூட இதை சொல்ல முடியும். நீதிமன்றத்தில் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி ஒரு வழக்கு சட்டப்படி விசாரித்து தீர்வு காணப்படும் பட்சத்தில் இதுபோன்ற கட்டணத்தை திருப்பிச் செலுத்தும் சலுகை கிடையாது. எனவே மாற்றுமுறை தீர்வினை பொறுத்தவரையில் கட்டண சலுகை திருப்பி அளிக்கப்படுவது வழக்கின் தரப்பினர்களுக்கு ஒரு கொடுப்பினை ஆகும்.
சார், இப்போ இந்த சமரச தீர்வுக்கான வகைகளில் என்னென்ன மாதிரியான வழக்குகள் வந்து இங்கே கொண்டு வந்து முன்வந்து தீர்வுக்கான வகையில் செயல்படுது சார்?
சிறப்பான கேள்வி கேட்டீங்க. தனிநபர் தகராறுகள், அதாவது தனிப்பட்ட நபர்கள் தங்களுக்கிடையிலான அந்த உரிமை சார்ந்த வழக்குகள் தகராறுகளை வந்து இந்த சமரச தீர்வில் தீர்க்க முடியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பண வசூல் பணத்தை மீட்கக்கூடிய அந்த தகராறுகளை மணி கிளைம் என்று சொல்வார்கள். அதுபோன்ற தகராறுகளை இதில் தீர்க்க முடியும். மிக முக்கியமானது குடும்ப பிரச்சனை, குடும்பம் அதாவது கணவன் மனைவிக்கிடையிலான ஜீவனாம்சம் கோருதல், விவாகரத்து கோருதல், சேர்ந்து வாழ தாம்பத்திய உறவு மீட்பு கோரி தாக்கல் செய்யப்படும் வழக்குகள், குழந்தைகளை தங்களுடைய கஸ்டடிக்கு கொடுக்க வேண்டும், அதாவது என்னுடைய பொறுப்பில் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று பெற்றோர்களில் எவரேனும் ஒருவர் கேட்கும் பட்சத்தில் அது கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய காப்பாளர் மற்றும் காப்பிலுள்ளோர் சட்டம் தொடர்பான அந்த வழக்குகள், இது போன்ற குடும்ப தகராறுகளை சமரச தீர்வில் தீர்க்க முடியும். குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளையும் இதுபோன்று தீர்வு காண முடியும். சொத்து தகராறுகள், வாடகை, கட்டிட உரிமையாளர் மற்றும் வாடகைதாரருக்கு இடையிலான வாடகை குறித்த தகராறு, குத்தகை குறித்த தகராறு, சில இடங்களில் தரையை மட்டும் வாடகைக்கு கொடுத்து விட்டு அதன் மீது கட்டிடம் கட்டியிருப்பார்கள், அது போன்ற சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய தகராறுகள், காசோலை, பணம் செலுத்துவது குறித்து காசோலை வழங்கப்பட்டு அது பணம் திரும்ப செலுத்தப்படாமல் தவறும்போது காசோலை மோசடி வழக்குகளை தாக்கல் செய்திருப்பார்கள், அது போன்ற தகராறுகளையும் சமரசமாக தீர்க்க முடியும். மின்சார வாரியம் உள்ளிட்ட வருவாய் சார்ந்த அமைப்புகள், அரசாங்க அமைப்புகள் மீது போடப்படும் அல்லது அந்த அமைப்புகளால் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளையும் சமரச தீர்விற்கு கொண்டு வர முடியும். தொழிலாளர்கள் நலன் சார்ந்த வழக்குகளையும் இந்த சமரச தீர்விற்கு கொண்டு வரலாம். நுகர்வோர் நலன் சார்ந்த வழக்குகளை சமரச தீர்விற்கு கொண்டு வர முடியும். அனைத்து விதமான உரிமையியல் வழக்குகளையும் சமரச தீர்விற்கு கொண்டு வரலாம். மேலும் நீதிமன்றம் சமரச தீர்விற்கு உகந்தது என நிர்ணயிக்கும் அல்லது தீர்மானிக்கும் வழக்குகள் அனைத்தையுமே இந்த சமரச தீர்விற்கு கொண்டு வர முடியும்.
சார், இப்போது நீதிமன்றங்கள் மூலியமாக வழக்குகள் நடத்தப்பட்டு தீர்வு கொடுக்கப்படுகிறது, அதை வந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலையும் செயல்படலாம். இப்போ அதே போல் இப்போ சமரச வழக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேல்முறையீடு செய்யக்கூடிய வழிமுறைகளோ இல்லை அதற்கான செயல்பாடுகள் என்ன இருக்குது சார்?
மிகச்சிறப்பான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட் என்று சொல்வார்கள். இந்த சமரச தீர்வினுடைய மிகச்சிறந்த பலன் என்னவென்றால், சமரச தீர்வின் அடிப்படையில் வழக்குகள் தீர்வு காணப்படும் பட்சத்தில் அதற்கு மேல்முறையீடே கிடையாது, நேரடியாக நிறைவேறுதல் மட்டும்தான் செய்ய முடியும். வழக்கின் தரப்பினர்கள் அந்த சமரச தீர்வில் ஏற்றுக்கொண்ட முடிவினை அப்படியே பின்பற்ற வேண்டும். ஒருவேளை பிற்காலத்தில் அல்லது கால சூழ்நிலைக்கேற்ப தரப்பினர்களின் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் போது ஏதேனும் ஒரு தரப்பினர் சமரச முறையில் தீர்வு காணப்பட்டதை ஒப்புக்கொள்ளாமல் அல்லது செயல்படுத்தாமல் தடைப்படுத்தி வரும் பட்சத்தில் நிறைவேறுதல் நடவடிக்கை, எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங் என்று சொல்லக்கூடிய நடவடிக்கையின் மூலமாக நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்கு என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டுமோ அதுபோன்ற நடைமுறையை பின்பற்றி தீர்ப்பினை நிறைவேற்றி கொள்ளலாம். இது இந்த சமரச தீர்வினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் ஆகும். அதாவது இறுதி நிலையை அடைந்துவிடும், ஃபைனாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சமரச தீர்வில் பிறப்பிக்கப்படும் தீர்வத்திற்கு அவார்டுக்கு மதிப்பு கொண்டிருக்கிறது.
சார், இப்போது வழக்குகளை பொறுத்த மட்டும் ஒருத்தருக்கு வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயம், ஒருத்தருக்கு தோல்விங்கிற விஷயம், இது மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்குது. இப்போ சமரச தீர்வில் வந்து இதற்கான வழிமுறைகள் எந்த மாதிரி இருக்குது சார்?
நல்ல கேள்வி கேட்டீங்க. இதை நான் வேறு விதமாக சொல்கிறேன். வழக்கின் தரப்பினர்கள் அவர்களது பிரச்சனைக்கான தீர்ப்பினை அவர்களே எழுதிக்கொள்கிறார்கள். இந்த நிலைதான் சமரச தீர்வை பொறுத்தவரையில் அமைந்திருக்கிறது. இருவருமே தங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை கூட்டி குறைத்து விட்டு கொடுத்து அல்லது கூட்டி சேர்த்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இரு தரப்பும் ஒப்புக்கொண்ட விஷயம்தான் தீர்வமாக முடிவு காணப்படுகிறது. எனவே இதில் வெற்றியாளரும் இல்லை, தோல்வியாளரும் இல்லை. இருவருக்கும் தேவையான சமமான நீதி சமரச தீர்வில் பிறப்பிக்கப்படுகிறது. எனவே இதில் வெற்றி தோல்வி கிடையவே கிடையாது, இருவருக்குமே வெற்றி தான்.
சார், இப்போ இந்த சமரச தீர்வை பொறுத்த மட்டும் வேறு சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்குது சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
மிக சரியாக கேட்டீங்க. நான் நீதிபதியாக பணியாற்றிய ஒரு மாவட்டத்தில் 40 வருடங்கள் பழமையான ஒரு வழக்கினை மக்கள் நீதிமன்றம் மூலமாக பேசி சமரசமாக தீர்வு கண்டோம். அந்த சமயத்தில் என் வயது கூட 40 இல்லை. இப்படி என்றால் ஒரு வழக்கு 40 வருடங்கள் வரை கூட இழுத்தடிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு வழக்கில் இடைமனு என்று இன்ட்ரோலக்டரி அப்ளிகேஷன் என்று சொல்வார்கள். ஒரு மனுவினை தாக்கல் செய்யும் போது அதில் ஏதேனும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் போது அதனை ஆட்சேபித்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திற்கு சீராய்வு மனுவோ அல்லது மாண்புமிகு மாவட்ட நீதிமன்றத்திற்கு சிவில் மிசலினியஸ் அப்பீல் என்று சொல்லக்கூடிய உரிமையியல் பல்வகை மேல்முறையீட்டு வழக்கினை தாக்கல் செய்து அதை நீண்ட காலமாக பல்வேறு காரணங்களுக்காக நிலுவையில் வைத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அசல் வழக்கே நிறைவு பெறாத போது இடைமனு தாக்கல் செய்து அதற்கு சில காலம் ஏற்பட்டு அந்த மனுவில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் மீது மேல்முறையீடு செய்யப்பட்டு அதுவும் சில வருடங்கள் அல்லது பல வருடங்கள் தள்ளி போகும்போது காலதாமதம் ஏற்படத்தான் செய்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு முறையும் ஒரு வழக்கில் இடைமனுக்களை தாக்கல் செய்து அதன் பேரில் மேல்முறையீடோ அல்லது சீராய்வு மனுக்களோ தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இந்த நடைமுறை நீட்டித்து கொண்டே போகும். சில சமயங்களில் மாண்புமிகு மாவட்ட நீதிமன்றமோ அல்லது மாண்புமிகு உயர் நீதிமன்றமோ பிறப்பிக்கும் உத்தரவுகளின் மீது மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பார்கள். அந்த வழக்குகள் கால சூழ்நிலையின் காரணமாகவும் அங்குள்ள வழக்குகளின் தேக்கத்தின் காரணமாகவும் இயல்பாகவே காலதாமதம் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியாக வழக்கின் ஒவ்வொரு கட்டத்திலும் வழக்கு மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதன் மூலமாகவும் மேல்முறையீடுகள் சீராய்வுகள் தாக்கல் செய்யப்படுவதன் மூலமாகவும் காலதாமதம் ஏற்படுகிறது. இதுபோன்ற தருணங்களில் பல ஆண்டுகளாக வழக்கு முதல் முறையாக தாக்கல் செய்யப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் கூட முடிக்க முடியாமல் இழுத்து கொண்டே இருக்கும். இதுபோன்று விசாரணை நீதிமன்றம் ஒருவேளை தீர்ப்பாணை பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் அதில் பாதிக்கப்பட்டதாக கருதும் நபர் அதன் பேரில் முதல் மேல்முறையீடு தாக்கல் செய்வார். அந்த முதல் மேல்முறையீடும் இதுபோன்று பல்வேறு காலகட்டங்களை கடக்கும். அதன் பேரில் பிறப்பிக்கப்படும் தீர்ப்பாணையை ஆட்சேபித்து இரண்டாம் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படும். அந்த இரண்டாம் மேல்முறையீட்டு வழக்கும் துவக்க நிலையில் உள்ள வழக்கினைப் போன்றே பல்வேறு கால நிலைகளை கடந்து இறுதியாக தீர்ப்பாணை பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் அந்த தீர்ப்பாணையின் பேரில் தனக்கு பாதகம் இருப்பதாக கருதும் நபர் மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு விடுப்பு அனுமதி வழக்கினை தாக்கல் செய்து மேல்முறையீடு செய்வார்கள். அந்த மேல்முறையீடும் பல்வேறு காலகட்டங்களை கடந்து தீர்வினை காண்பதற்கு பல வருடங்கள் ஆகும். இறுதியாக மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றம் அந்த வழக்கில் இறுதி தீர்வினை எட்டிய பின்பு மீண்டும் விசாரணை நடைபெற்ற அதே துவக்க நீதிமன்றத்திற்கு வந்துதான் நிறைவேறுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங் வழக்கச் சொல்லில் இபி என்று சொல்வார்கள். நிறைவேறுதல் நடவடிக்கை தாக்கல் செய்து அதுவும் நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல நுட்ப காரணங்களுக்காக பல்வேறு காலகட்டங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு வழக்கினை முடிக்க விடாமல் நீண்ட காலமாக இழுத்தடிக்க வேண்டும் என்று விருப்பப்படும் நபர் சட்டத்தில் உள்ள அனைத்து விதமான நடைமுறைகளையும் பின்பற்றி வழக்கு நடவடிக்கையை இழுத்து செல்லும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதில் பாதிக்கப்பட நபர் யாரென்றால் வழக்கினை தாக்கல் செய்த நபர்தான். சில நேரங்களில் அந்த பிரச்சனை முடிக்கக்கூடாது என்று நினைக்கும் நபர்கள் வழக்கினை தாக்கல் செய்து இழுத்து கொண்டே இருப்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு கட்டிடத்தில் வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாடகைதாரர் அந்த கட்டிடத்தில் இருந்து உரிமையாளர் தன்னை வெளியே தூக்கி போட்டுவிடக்கூடாது என்பதற்காக சட்டப்படிதான் என்னை இந்த கட்டிடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டுமே ஒழிய வேறு விதத்தில் வெளியேற்றக்கூடாது என்று ஒரு உரிமையல் வழக்கினை மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வழக்கினை பொறுத்தவரையில் நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல பல்வேறு கால நிலைகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதில் இந்த வழக்கு பல வருடங்களாக இழுத்தடிப்பதால் யாருக்கு லாபம் என்பது உங்களுக்கே புரியும். அந்த வாடகைதாரர் தான் இந்த வழக்கினை பயன்படுத்தி கொண்டு சில சமயங்களில் வாடகையையும் செலுத்தாமல் இழுத்தடிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதுபோன்று சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை தவறாக பயன்படுத்தி கொண்டு நீண்ட காலகட்டத்திற்கு வழக்குகளை இழுத்தடிக்கும் சூழ்நிலை இருப்பதால் இந்த சமரச தீர்வு முறையை பொறுத்தவரையில் நான் குறிப்பிட்டதைப் போல 40 ஆண்டுகளுக்கும் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் நிர்ணயித்த காலத்தையும் தாண்டி பல்வேறு நிலைகளையும் தாண்டி அது வருடக்கணக்கில் இழுத்தடிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படாது. சமரசம் என்பது 60 நாட்களுக்காக பேசி முடித்து போடப்படுகிறது. எனவே நான் சொன்னதை போன்று ஒவ்வொரு நிலைகளிலும் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திற்கும் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திற்கும் சீராய்வு மேல்முறையீடு சிறப்பு அனுமதி என்று வழக்குகளை போட்டுக்கொண்டே இழுத்துக்கொண்டே இருக்கும் சூழ்நிலையை ஒரேடியாக நிறுத்தி 60 நாட்களுக்குள்ளாக சமரச தீர்வு செய்யப்படுவதால் பல ஆண்டுகள் இந்த வழக்குகள் இழுத்தடிக்கப்படும் சூழ்நிலை அறவே தவிர்க்கப்படுகிறது. இதுதான் நான் குறிப்பிட்ட அனைத்து காரணங்களையும் தாண்டிய மிகச் சிறப்பான ஒரு நிலை. அதாவது குறுகிய காலத்திற்குள் சமரச தீர்வின் மூலம் வழக்கின் தரப்பினர்கள் தங்களது பிரச்சனைகளை தீர்வு கண்டு நிம்மதியடைகிறார்கள்.
சார், இப்போ இந்த சமரச தீர்வுனால் பயன்படக்கூடியது மேலும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது சார்?
சார், நல்லா கேட்டீங்க. அதாவது ஒரு கேஸ் போடணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், சட்டப்படி லீகல் நோட்டீஸ்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட அறிவிப்புனை அனுப்ப வேண்டி வரும். அந்த அறிவிப்பை அனுப்புவதற்கு வழக்கறிஞர் கட்டணம் செலுத்த வேண்டும், வேறு அஞ்சல் செலவு மற்ற செலவுகள்லாம் இருக்குது. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்கணும். திருப்பி அவங்க பதில் அனுப்புனாங்கன்னா அதுக்கு அதில் உள்ள வாசகங்களை மறுத்து சட்டப்படி இன்னொரு பதில் அறிவிப்பு அனுப்ப வேண்டி வரும். அது போக வந்து தன் மேலில் வந்து வேறு எதுவும் வழக்குகள் போட்டக்கூடாது, தன்னோட ஆஜரன்மையை பயன்படுத்தி எக்ஸ்பார்ட்டியாக என்று சொல்லுவாங்களே, அந்த ஒருதலை பட்சமாக உத்தரவுகள் ஏதேனும் தனக்கு எதிராக பிறப்பித்து விடக்கூடாது என்பதற்காக கேவியட் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வு மனுக்களை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யும் நடைமுறை உள்ளது. அதுபோன்ற கேவியட் மனுக்களை தாக்கல் செய்தல், வழக்கினை தாக்கல் செய்வதற்கான செலவு, அதை எதிர்வாதம் செய்வதற்கென்று வழக்கறிஞர் நியமனம் செய்து வழக்கறிஞர் மூலமாக எதிர்வாதத்திற்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுதல், நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல பல்வேறு காலகட்டங்களில் அந்த வழக்கினை விடாமல் தொடர்ந்து இருதரப்பினரும் நடத்தி கொண்டிருத்தல் என்று, உதாரணத்திற்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திற்கும் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திற்கும் மேல்முறையீடு, சீராய்வு, சிறப்பு அனுமதி என்று பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து செல்லும் போது இவற்றுக்காக ஏற்படும் கால விரயம் தவிர்க்கப்படுகிறது, பொருள் விரயம் தவிர்க்கப்படுகிறது, நீதிமன்ற கட்டணம் செலுத்துவது தவிர்க்கப்படுகிறது, அனைத்து விதமான செலவுகளும் தவிர்க்கப்படுகிறது. ஒரு வழக்காடி ஒரு வழக்கின் விசாரணைக்காக ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு வர வேண்டுமெனில் கண்டிப்பாக அவர் நீதிமன்றத்திற்கு ஆஜராகும் நாட்களில் தன்னுடைய வேலையை இழக்கிறார். ஒன்று, விடுப்பு ஏற்க வேண்டி வரும், அல்லது சம்பள இழப்புடன் கூடிய விடுப்பினை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால் வேலை செய்யும் இடத்திலும் அடிக்கடி விடுப்பு எடுப்பதால் பிரச்சனைகள் வரக்கூடும், தொழிலில் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். தொழில் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கை முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினம் நீதிமன்றத்திலும் ஆஜராக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். இதில் எது முக்கியம் என்று பார்க்கும்போது நீதிமன்றத்தில் ஆஜராகுவது முக்கியம் எனில் அந்த தொழிலில் அவர் கவனிக்க வேண்டிய அந்த முன்னேற்றகரமான அந்த நிலையும் தடுக்கப்படுகிறது. மன உளைச்சல் ஏற்படுகிறது, உடல் அலைச்சல் ஏற்படுகிறது, பொருள் விரயம் ஏற்படுகிறது. இவை அனைத்துமே இந்த சமரச தீர்வு முறையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் இறுதியாக தீர்மானிக்கப்பட்டு விடுவதால் அனைத்து விதமான இழப்புகளும் தவிர்க்கப்படுகிறது. உளவியல் ரீதியாக ஒரு மனிதர் அந்த அழுத்தத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இது உளவியல் ரீதியிலான ஒரு விடுதலையும் கூட. அவரது உடல் நலமும் தேர்கிறது, மனநலமும் தேர்கிறது, பொருளாதாரமும் சிறப்படைகிறது. எனவே இந்த சமரச தீர்வு மேற்கண்ட விதமாக அனைத்து பலன்களையும் வழங்கி கொண்டிருக்கிறது என்பது அனைவராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதில் முத்தாய்ப்பாக வழக்குகள் திறந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறும் போது அங்குள்ள அனைவர் முன்னிலையிலும் வழக்கின் தரப்பினர்கள் அவர்களது பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலையும் அவர்களின் ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. ஆனால் சமரச தீர்வினை பொறுத்தவரையில் நான்கு சுவற்றுக்குள்ளாக அமர்ந்து இரு தரப்பினர்களை மட்டுமே வைத்து சமரச தீர்வர்கள் பேசி சமரசமாக தீர்வு காண்பதால் இந்த இரகசியத்தன்மை வெளியில் இருக்கும் யாருக்கும் தெரியப்போவதில்லை. எனவே வழக்கின் தரப்பினர்களின் இரகசியம் காக்கப்படுகிறது. இது சமரச தீர்வு முறையின் மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் ஆகும்.
சார், இப்போது நீதிமன்றங்கள் மூலமாக வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்ற ஒரு காலகட்டத்தில் அதற்கு இடைப்பட்ட காலம் சுமூகமான முறையில் சமரச தீர்வுக்கான வகையில் ஒரு வழிமுறை இருக்குது. அவை என்னென்ன வழிமுறைகள், அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து சொன்னீங்க சார். புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
நேயர்களே, 8/4/2024 முதல் 12/4/2024 வரை சமரச தீர்வு மற்றும் சமரச விழிப்புணர்வு வாரம் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு அங்கமாகத்தான் உங்களுக்கு சமரச தீர்வினுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் பற்றி நானும் நமது புதுகை பண்பலையினுடைய மூத்த செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்களும் உரையாடினோம். எங்கள் இருவரின் உரையாடல் உங்களுக்கு சமரச தீர்வு பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை வழங்கியிருக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களாகிய உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புதுகை பண்பலையும் இருப்பதை நான் எண்ணி மகிழ்கிறேன். எனவே புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கலந்துரையாடலுக்கு எனக்கு வாய்ப்பளித்த புதுக்கோட்டை மாவட்ட சமரச தீர்வு மையத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் மதிப்பிற்குரிய முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய ஐயா திரு கே பூரண ஜெயா ஆனந்த் அவர்களுக்கும், தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மைய இயக்ககத்திற்கும், மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை புதுக்கோட்டை மாவட்ட சட்ட பணிகள் ஆணையம் செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதி மாண்புமை ஈ. ராஜேந்திர கண்ணன் அவர்கள் சமரச தீர்வுக்கான சட்ட விழிப்புணர்வு வழங்கினார். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.